ரஹ்மான் ரஹீம். அரபியர்கள் இந்த பெருந்தலைப்பை மூன்று சிறுந்தலைப்புகளாக பிரித்திருக்கிறோம். ஒன்று நிலப்பரப்பு மற்றும் வம்சம், ரெண்டு ஆட்சி அதிகாரம் மற்றும் பொருளாதாரம், மூன்று சமயம் மற்றும் சமூகம். அரபியர்கள் வாழ்ந்த இடங்களும் அரபிய சமுதாயங்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது மனித சமுதாயத்திற்காக அவர்கள் கொண்டு வந்த இறைத்தூதை குறிக்கும் ஒரு சொல்லாகும். தான் கொண்டு வந்த இறைத்தூதை தங்களின் சொல், செயல், வழிகாட்டல், ஒழுக்க மாண்புகள் ஆகியவற்றின் மூலம் மனித குலத்திற்கு எடுத்துரைத்தார்கள். அந்த இறைத்தூதுத்துவத்தால் மனித வாழ்வின் அளவுகோல்களை முற்றிலுமாக மாற்றினார்கள். தீமைகளை களைந்து நன்மைகளை போதித்தார்கள். இருளை விட்டு மக்களை அகற்றி ஒளியை நோக்கி அழைத்து வந்தார்கள். படைப்பினங்களை வணங்குவதிலிருந்து மனிதனை முழுமையாக விடுவித்து படைப்பாளனாகிய ஒரே இறைவனை வணங்கும்படி செய்தார்கள். சுருங்கச் சொன்னால், இந்த உலகில் நெறி தவறி வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை பாதையை மாற்றி செம்மையான அழகிய பாதையில் அவனை வாழச் செய்தார்கள். நமது இந்த கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன் இருந்த நிலைமைகளையும், அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றங்களையும் முன்னிறுத்தி பார்ப்பது அவசியம். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு முன்பிருந்த அரபிய சமுதாயங்கள், அவர்களது கலாச்சாரங்கள், மேலும் அந்த காலத்தில் இருந்த சிற்றரசர்கள், பேரரசர்கள், சமுதாய அமைப்புகள், அவர்களது மத நம்பிக்கைகள், சமூக பழக்க வழக்கங்கள், சடங்குகள் மற்றும் அவர்களது அரசியல், பொருளியல் ஆகியவற்றை குறித்து சில பிரிவுகளில் சுருக்கமாக ஆய்வு செய்வதும் அவசியம். இவற்றுள் ஒவ்வொன்றையும் பற்றி கூறுவதற்கு நாம் தனித்தனி பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இப்போது அந்த பிரிவுகளை பார்ப்போம். அரபியர்கள் வாழ்ந்த இடங்கள். அரப் என்ற சொல்லுக்கு பாலைவனம், பொட்டல் பூமி, மரம், செடி கொடிகள், தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என பல அர்த்தங்கள் உள்ளன. நீண்ட காலமாக அரபிய தீபகற்பத்துக்கும் அங்கு வசிப்பவர்களுக்கும் இந்த பெயர் கூறப்படுகிறது. அரபிய தீபகற்பம் என்பது இன்றைய சவுதி அரேபியாவை குறிக்கும். அரபிய தீபகற்பத்தின் மேற்கே செங்கடலும் சைனா நாடும், கிழக்கே அரபிய வளைகுடாவும் ஈராக்கின் சில பகுதிகளும், தெற்கே அரபிக் கடலும் இருக்கிறது. இது இந்திய பெருங்கடல் வரை தொடர்கிறது. வடக்கே ஷாம், அதாவது சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன. இதன் பரப்பளவு 10 லட்சம் சதுர கிலோமீட்டரிலிருந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரையிலாகும். அரபிய தீபகற்பத்திற்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அதன் உட்புற எல்லைகள் 4 திசைகளிலும் மணற்பாங்கான பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளன. அரபியர் அல்லாத வெளிநாட்டவர்கள் தங்களது ஆதிக்கத்தை அந்த நாட்டில் செலுத்துவதற்கு இந்த புவியியல் அமைப்பு பெரும் தடையாக இருந்தது. அதன் காரணமாக அந்த நாட்டு மக்கள் எல்லா காலங்களிலும் தங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் சுதந்திரமானவர்களாகவே திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு அருகாமையில் மாபெரும் 2 வல்லரசுகள், ரோம், பாரசீகம் இருந்தும் அவை இந்த பகுதியில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போனதற்கு இந்த இயற்கையான புவியியல் அமைப்பே காரணம். அரபிய தீபகற்பத்தின் எல்லைகள் பெயர் பெற்ற பல கண்டங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கின்றன. அவை கடற்பரப்புகள், சமவெளிகள் மூலம் அந்த கண்டங்களுடன் இணைந்திருக்கின்றன. அதன் வடமேற்கு பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்துடனும், வடகிழக்கு பகுதி ஐரோப்பா கண்டத்துடனும், கிழக்கு பகுதி மத்திய ஆசியா, தெற்காசியா மற்றும் தூர கிழக்கு நாடுகளுடனும் இணைந்துள்ளது. அவ்வாறே ஒவ்வொரு கண்டமும் கடல் மார்க்கமாக அரபிய தீபகற்பத்துடன் இணைகிறது. அக்கண்டங்களிலிருந்து வரும் கப்பல்கள் அரபிய தீபகற்பத்தின் துறைமுகங்களை தங்கிச் செல்கின்றன. இந்த புவியியல் அமைப்பின் காரணமாக தெற்கு வடக்கு பகுதிகள் மக்கள் வந்து ஒதுங்கும் இடமாகவும், வியாபாரம், பண்பாடு, சமயம் மற்றும் கலைகளின் பரிமாற்ற மையமாகவும் திகழ்ந்தன. அரபிய சமுதாயங்கள். வரலாற்றாசிரியர்கள் அரபிய சமுதாயத்தை வம்சாவளி அடிப்படையில் மூன்றாக பிரிக்கின்றனர். ஒன்று, அல் அரபுல் பாயிதா; ரெண்டு, அல் அரபுல் ஆரிபா; மூன்று, அல் அரபுல் முஸ்தாரிபா. இந்த மூன்றில் முதலாவதான அல் அரபுல் பாயிதா பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இவர்கள் பண்டைக்கால அரபியர்களான ஆது, சமூது, தஸ்மு, ஜதீஸ், இம்லாக், உமைம், ஜுர்ஹும், ஃபதூர், வபார், அபில், ஜாசிம், ஹலோமௌத் ஆகிய வம்சத்தினர் ஆவார்கள். முதல் வகையைச் சேர்ந்த இவர்கள் காலப்போக்கில் அழிந்து விட்டதால் இவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் ஏதும் தெரியவில்லை. இரண்டாம் வகையினரான அல் அரபுல் ஆரிபா, இவர்கள் யஸ்ஜூப் இப்னு யஹ்ரூப் இப்னு கஹ்தானின் சந்ததியினர் எனப்படுவார்கள். கஹ்தான் வம்ச அரபியர் என்றும் இவர்களை அழைக்கப்படும். மூன்றாவது வகையினரான அல் அரபுல் முஸ்தஹரிபா, இவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் ஆவார்கள். இவர்களை அத்னான் வம்ச அரபிகள் என்றும் அழைக்கப்படும். இந்த மூன்று அரபிய சமுதாயங்களும், இவர்களில் அல் அரபுல் ஆரிபா என்பவர்கள் கஹ்தான் வம்சத்தில் வந்த யமன் வாசிகள். இவர்களது கோத்திரங்கள் சபா இப்னு யஸ்ஜூப் இப்னு யஹ்ரூப் இப்னு கஹ்தான் என்பவரின் வழி வந்தவை. இந்த கோத்திரங்களில் ஹிம்யர் இப்னு சபா, கஹ்லான் இப்னு சபா என்ற ரெண்டு கோத்திரத்தினர் மட்டும் பிரபலமானவர்கள். ஹிம்யர் கஹ்லான் இருவரை தவிர சபாவுக்கு 11 அல்லது 14 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களுக்கும் அவர்களது வழி வந்தவர்களுக்கும் சபா வம்சத்தினர் என்றே கூறப்பட்டது. அவர்களுக்கென தனிப்பெயர் கொண்ட கோத்திரங்கள் ஏதும் உருவாகவில்லை. ஹிம்யர் கோத்திரமும் அதன் உட்பிரிவுகளும். ஒன்று, ஹுபா, பஹ்ரா, பலிலி, அல்கைன், கல்ப், உத்ரா, வபரா ஆகிய குடும்பத்தினர் குலாவிலிருந்து உருவானவர்கள். சகாசிக், இவர்கள் ஜெயிது இப்னு வாயிலா இப்னு ஹிம்யர் என்பவரின் சந்ததியினர் ஆவார்கள். இதில் ஹிம்யரின் பேரரான ஜெயிது என்பவர் சகாசிக் என்ற புனைப்பெயரால் அழைக்கப்பட்டார். பின்னால் வர கூறப்பட உள்ள கஹ்லான் வம்சத்தில் தோன்றிய கிண்டா என்ற பிரிவில் கூறப்படும் சகாசிக் என்பவர் வேறு, இங்கு கூறப்பட்டுள்ள ஜெயிது சகாசிக் என்பவர் வேறு. மூன்று, ஜெயித் அல் ஜும்ஹூர், இதில் ஹிம்யர் அஸ்கர் சின்ன ஹிம்யர், சபா அஸ்கர் சின்ன சபா, ஹதூர், து அஸ்பா ஆகிய குடும்பங்கள் உருவாகின. ரோமர்கள் அக்காலத்தில் மிஸ்ர், ஷாம் ஆகிய இரு நாடுகளையும் கைப்பற்றி கஹ்லான் வம்சத்தினரின் கடல் மற்றும் தரையோலை வியாபாரங்களை தடுத்தனர். இதனால் கஹ்லான் வம்சத்தினரின் வணிகங்கள் பெருமளவு நசிந்தன. இதனாலும் அவர்கள் யமனிலிருந்து குடிபெயர்ந்து போயிருக்கலாம். அத்தோடு சபா பகுதியில் அல் அரீம் என்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனாலும் சில காலத்திற்கு பிறகு அவர்கள் யமனிலிருந்து குடிபெயர்ந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு கஹ்லான் வம்சத்தினர் யமன் நாட்டை விட்டு வெளியேறியதற்கு சிலர் சில காரணங்களை கூறினாலும், வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பிருந்தே இவர்களின் வணிகங்கள் நசிந்து போயிருந்தன. தொடர்ந்து சபா நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாயங்களும் கால்நடைகளும் முழுமையாக அழிந்து விட்டதால் சபா பகுதியில் இவர்களால் வாழ்க்கையை தொடர முடியவில்லை. இதனாலும் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கலாம் என சிலர் குறிப்பிடுகின்றனர். சங்கைமிகு குர்ஆனில் சபா எனும் அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கும் 15-19 ஆகிய வசனங்கள் இவர்களின் கூற்றை உறுதி செய்கிறது. மேற்கூறப்பட்ட இரு காரணங்களைத் தவிர மற்றொரு காரணமும் இருந்ததாக தெரிய வருகிறது. அதாவது, கஹ்லான் ஹிம்யர் இரு வம்சத்தினர் இடையில் சண்டை சச்சரவுகள் தோன்றின. இதனால் கஹ்லான் வம்சத்தினர் தங்களது நாட்டை துறந்து அமைதியான இடத்தை நோக்கி சென்று விட்டனர். வணிகங்கள் நசிந்து விட்டது மட்டும் காரணமாக இருந்திருந்தால் ஹிமியர் வம்சத்தினரும் சபாவில் இருந்து வெளியேறியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெளியேறவில்லை. இதிலிருந்து இவ்விரு வம்சத்தினருக்கும் இடையே இருந்த பகைமையும் ஒரு காரணம் என தெரிய வருகிறது. நாடு துறந்த கஹ்லான் வம்சத்தினர் நான்கு வகைப்படுவார்கள். ஒன்று, அசிது கிளையினர். இவர்கள் தங்களின் தலைவர் இம்ரான் இப்னு அம்ரு முசைக்கியா என்பவரின் ஆலோசனை கிணங்க நாடு துறந்தார்கள். இவர்கள் யமன் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று சுற்றி பார்த்து தங்களுக்கு விருப்பமான பகுதிகளில் தங்கினார்கள். இந்த வம்சத்தில் யார் எங்கு தங்கினார் என்ற விவரங்கள் பின்வருமாறு. இம்ரான் இப்னு அம்ரு என்பவர் தனது குடும்பத்துடன் உமான் ஓமன் என்ற நாட்டில் சென்று தங்கினார். இவர்களை உமான் நாட்டு அசிது வம்சத்தினர் என்று சொல்லப்படுகின்றது. நஸ்ரி இப்னு அசிது குடும்பத்தினர் துஹாமா என்ற குடும்பத்திற்கு என்ற இடத்திற்கு சென்று தங்கினர். இவர்களை சனுஆ அசிது வம்சத்தினர் என கூறப்படும். சொலஃபா இப்னு அம்ரு முசைக்கியா என்பவர் ஹிஜாஸ் பகுதிக்கு சென்று சலவியா மற்றும் தூகார் என்ற இடங்களுக்கிடையில் தனது குடும்பத்துடன் தங்கினார். அவரது பிள்ளைகள் பேரன்கள் பெரியவர்களாகி நன்கு வலிமை பெற்றவுடன் அங்கிருந்து புறப்பட்டு மதீனா நகர் வந்து தங்கினார். இந்த சலாஃபாவுடைய மகன் ஹாரிசாவின் பிள்ளைகள்தான் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் என்ற இருவரும். இவ்விருவரில் இருந்தே அவுஸ் கஸ்ரஜ் என்ற இரு வம்சங்கள் தோன்றின. அசது வம்சத்தைச் சேர்ந்த ஹாரிசா இப்னு அம்ரு இக்குடும்பத்தினர் ஹிஜாஸ் பகுதியில் மர்தூல் லஹ்ரான் என்னும் இடத்தில் தங்கினர். சிறிது காலத்திற்கு பின் மக்கா மீது படையெடுத்து அங்கு வசித்த ஜுர்ஹும் வம்சத்தவர்களை வெளியேற்றிவிட்டு மக்காவை தங்களது ஊராக ஆக்கிக் கொண்டனர். இந்த ஹாரிசாவின் வம்சத்திற்கு குஜாஆ என்ற பெயரும் உண்டு. ஜஃப்னா இப்னு அம்ரு என்பவர் தனது குடும்பத்துடன் சிரியா சென்று தங்கினார். இவரது சந்ததியினர்தான் வருங்காலத்தில் சிரியாவை ஆட்சி செய்த கஸ்ஸானிய மன்னர்கள் ஆவார்கள். சிரியா வருவதற்கு முன் ஜஃப்னா இப்னு அம்ரு ஹிஜாஸ் பகுதியில் உள்ள கஸ்ஸான் என்ற கிணற்றுக்கு அருகில் குடியேறி சில காலம் தங்கியிருந்தனர். இதன் காரணமாகவே பிற்காலத்தில் இவர்களுக்கு கஸ்ஸானியர் என்ற பெயரும் வந்தது. காஃப் இப்னு அம்ரு, ஹாரிஸ் இப்னு அம்ரு, அவுஃப் இப்னு அம்ரு போன்ற சிறிய சிறிய குடும்பத்தவர்களும் மேற்கூறப்பட்ட பெரிய கோத்திரங்களுடன் இணைந்து ஹிஜாஸ் மற்றும் சிரியாவில் குடிபெயர்ந்தனர். ரெண்டு, லக் மற்றும் ஜுதாம். இவர்கள் கிழக்கு மற்றும் வடக்கு நாடுகளில் குடிபெயர்ந்தனர். லக் வம்சத்தினர் வந்த நஸ்ரி இப்னு ரபியா என்பவரின் சந்ததியினர்தான் ஹீரா நாட்டை ஆண்ட அரசர்கள். அந்த அரசர்களை முனாதிரா என்று அழைக்கப்பட்டது. மூன்று, பனு தை. அசது வம்சத்தினர் யமனிலிருந்து குடிபெயர்ந்தவுடன் இந்த கோத்திரத்தினரும் அரபிய தீபகற்பத்தின் வடக்கு பகுதிக்கு சென்று அஜஹ் சல்மா என்ற இரு மலைகளுக்கிடையில் குடியேறினர். பிற்காலத்தில் அந்த மலைகளுக்கு தை மலைகள் என்ற பெயர் வந்தது. நான்கு, கிந்தா. இந்த கோத்திரத்தினர் பஹ்ரைனில் குடியேறினர். அங்கு அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படவே மீண்டும் யமன் நாட்டில் அலோஹமவுத் என்னும் நகரில் குடியேறினர். அங்கும் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படவே அரபிய தீபகற்பத்தின் நசுது பகுதியில் குடியேறி ஒரு பெரும் அரசாங்கத்தை நிறுவினார்கள். ஆனால் சில காலங்களுக்குள்ளாகவே அவர்களது அரசாங்கம் அழிந்து சுவடுகள் தெரியாமல் போயிற்று. ஹிமியர் வம்சத்தைச் சேர்ந்த குதாஆ என்ற கோத்திரத்தார் யமனிலிருந்து வெளியேறி மஷாரிஃபுல் ஈராக் என்ற பகுதியில் ஃபாத்தியத்து சமாவா என்னும் ஊரில் குடியேறினர். குதாஆ வம்சத்தைச் சேர்ந்த சில பிரிவினர் மஷாரிஃபுல் ஷாம் என்ற பகுதியிலும் ஹிஜாஸ் மாநிலத்தின் வடக்கு பகுதியிலும் குடியேறினர். இதற்கு முன் கூறப்பட்ட அல் அரபுல் முஸ்தஹரிஃபாவின் முதன் முதலான பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் நாட்டில் ஃபுராத் நதியின் மேற்கு கரையில் கூஃபாவிற்கு அருகாமையில் உள்ள உர் என்ற ஊரைச் சேர்ந்தவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம் உர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களின் சமய சமூக பண்பாடுகள் குறித்து பல விரிவான தகவல்கள் அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் கிடைத்துள்ளன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஊரிலிருந்து வெளியேறி ஹாரான் அல்லது ஹர்ரான் என்னும் ஊரில் குடியேறினார்கள். சில காலத்திற்கு பின் அங்கிருந்தும் புறப்பட்டு பலஸ்தீனம் நாட்டில் குடியேறினார்கள். பலஸ்தீனை தனது அழைப்பு பணிக்கு மையமாக ஆக்கிக்கொண்டு அங்கும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் வாழ்ந்த மக்களை ஒரே இறைவனின் பக்கம் அழைத்தார்கள். ஒருமுறை மனைவி சானாவுடன் அழைப்பு பணிக்காக அருகிலுள்ள ஓர் ஊருக்கு சென்றார்கள். அன்னை சாரா மிக அழகிய தோற்றமுடையவராக இருந்ததை அறிந்த அந்த ஊரின் அநியாயக்கார அரசன் அவர்களை அழைத்து வரச் செய்து அவர்களுடன் தவறான முறையில் நடக்க முயன்றான். அன்னை சாரா அவனிடமிருந்து தன்னை பாதுகாக்குமாறு அல்லாஹுவிடம் வேண்டினார்கள். அவன் சாராவை நெருங்க முடியாதபடி அல்லாஹ் அவனை ஆக்கிவிட்டான். அல்லாஹுவிடம் சாரா மிக மதிப்பிற்குரியவர், மேலும் நல்லொழுக்க சீலர் என்பதை இதன் மூலம் அறிந்த அந்த அநியாயக்காரன் சாராவின் சிறப்பை மெச்சி அல்லது அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள சாராவுக்கு பணி செய்ய ஒரு அழகிய அடிமை பெண்ணை வழங்கினான். சாரா அவர்கள் அந்த பெண்ணை தனது கணவர் இப்ராஹிமுக்கு வழங்கிவிட்டார்கள். அந்த பெண்மணிதான் அன்னை ஹாஜர் ஆவார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களின் வசிப்பிடமான பலஸ்தீனத்திற்கு திரும்பினார்கள். அங்கு ஹாஜரின் மூலமாக இஸ்மாயில் என்ற மேன்மை கூடிய ஒரு மகனை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். பிறகு அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் ஹாஜரை அழைத்து கொண்டு மக்காவிற்கு வந்தார்கள். அந்த காலத்தில் அங்கு இறை இல்லமான காபா கட்டடமாக இருக்கவில்லை. காபா இருந்த இடம் சற்று உயரமான குன்றை போல் இருந்தது. வெள்ளம் வரும்போது காபா இருந்த அந்த மேட்டுப்பகுதியின் வலது இடது இரு ஓரங்களை தண்ணீர் அரித்து வந்தது. காபத்துல்லாவின் அருகிலிருந்த ஓர் அடர்த்தியான மரநிழலில் அந்த இருவரையும் அமர வைத்து சிறிது பேரித்தங்கனிகள் இருந்த ஒரு பையையும் தண்ணீர் உள்ள ஒரு துருத்தியையும் அந்த இருவருக்காக வழங்கிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனம் திரும்பினார்கள். சில நாட்களில் அந்த இருவரின் உணவான பேரித்தங்கனிகளும் தண்ணீரும் தீர்ந்துவிட்டன. அல்லாஹ் தனது அருளினால் பசியையும் தாகத்தையும் போக்கும் அற்புதமான ஜம்ஜம் ஊற்றை அந்த இருவருக்காக தோன்றச் செய்தான். இந்த காலத்தில் இரண்டாவது ஜுருஹும் என்ற யமன் கோத்திரத்தினர் மக்கா வழியே வரும்போது தண்ணீர் இருப்பதை பார்த்து அங்கு வசிக்க விரும்பி அன்னை ஹாஜரிடம் அனுமதி பெற்று தங்கினார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இரண்டாவது ஜுருஹும் வம்சத்தினர் முன்பிருந்தே மக்காவை சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகளில் வசித்து வந்தனர் என்றும் மக்காவில் அன்னை ஹாஜர் குடியேறி ஜம்ஜம் கிணறு தோன்றியவுடன் தாங்கள் வசித்து வந்த பள்ளத்தாக்குகளை விட்டு வெளியேறி மக்காவில் குடியேறினர் என்றும் கூறுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது நூலில் இந்த சம்பவம் பற்றி குறிப்பிட்டிருப்பதை ஆராய்ந்தால் நாம் முதலில் கூறிய கூற்று மிகச் சரியானது என்பதை அறிந்து கொள்ளலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருப்பதாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தமது மனைவியையும் பிள்ளையையும் மக்காவில் தங்க வைப்பதற்கு முன்பே மக்கா வழியாக இரண்டாவது ஜுருஹும் கோத்திரத்தார் போக வர இருந்தார்கள். அன்னை ஹாஜர் மக்காவில் வந்து தங்கி தண்ணீர் வசதியும் ஏற்பட்ட பின், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிபம் அடைவதற்கு முன்பு இவர்கள் குடியேறி உள்ளார்கள். இவ்வாறே சஹீஹுல் புகாரியில் வந்துள்ளது. இதிலிருந்து இவர்கள் மக்காவின் எந்த பகுதியிலும் இதற்கு முன் குடியிருக்கவில்லை என்பது தெளிவாக தெரிய வருகிறது. அதே நேரம் தான் விட்டு வந்த மனைவி மற்றும் மகனை சந்திக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று வந்தார்கள். மொத்தம் எத்தனை முறை சந்திக்க சென்றார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை. எனினும் 4 முறை சென்றதற்கான உறுதிமிக்க சான்றுகள் உள்ளன. அந்த 4 முறைகள் வருமாறு. 1. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து அல்லாஹுவுக்கு தியாகம் செய்வது போல் கனவு ஒன்று கண்டார்கள். அந்த கனவை அல்லாஹுவின் கட்டளை என்று உணர்ந்து அதை நிறைவேற்ற மக்கா வந்தார்கள். இது குறித்து பின்வரும் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான். ஆகவே அந்த இருவரும் இறைவனின் விருப்பத்திற்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் தன் மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிட முகங்குப்புற கிடத்திய போது நாம் இப்ராஹிமே என நாம் அழைத்து உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய கனவை மெய்யாக்கி வைத்து விட்டீர்கள் என்றும் நன்மை செய்பவருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுப்போம் என்றும் கூறி நிச்சயமாக இது மகத்தானதொரு பெரும் சோதனையாகும் என்றும் கூறினோம். ஆகவே மகத்தானதொரு பழியை அவருக்கு பகரமாக்கினோம். அல் குர்ஆன் 37 அத்தியாயம் வசனங்கள் 103 முதல் 107 வரை. இஸ்ஹாக்கை விட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 13 ஆண்டுகள் மூத்தவர் என்று தௌராத் வேதத்தில் தக்வீன் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தை பற்றி விவரிக்கும் குர்ஆன் வசனங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன் நடந்திருக்க வேண்டும் என்றே தெரிகிறது. ஏனென்றால் மேன்மை மிகு குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட முயன்ற நிகழ்ச்சி முழுதும் கூறப்பட்ட பிறகு அதை அடுத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார் என்ற நற்செய்தி கூறப்பட்டுள்ளது. ஆக இதிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை மக்காவிற்கு சென்றுள்ளார்கள் என்பதும் அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிபம் அடையவில்லை என்பதும் தெரிய வருகிறது. மற்ற மூன்று பயணங்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளதின் சுருக்கம் 2. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துர்கும் கோத்திரத்தாரிடம் அரபி மொழியை கற்றார்கள். அவர்களின் ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகளை துர்கும் கோத்திரத்தார் பெரிதும் விரும்பி தங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயிலுக்கு மனமுடித்து வைத்தார்கள். இந்த திருமணத்திற்கு பிறகே அன்னை ஹாஜர் அவர்கள் இறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மனைவியையும் மகனையும் சந்திப்பதற்கு மக்கா வந்தபோது மனைவி இறந்த செய்தியை தெரிந்து கொண்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்போது மக்காவில் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியிடம் தனது மகனை பற்றியும் அந்த இருவரின் வாழ்க்கை சுக நலன்கள் பற்றியும் விசாரித்தார்கள். அந்த பெண்ணோ தங்களது இல்லற நெருக்கடியையும் வறுமையும் பற்றி முறையிட்டார். அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் வந்தால் தனது வீட்டு வாசல் நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் கூறியதாக அவரிடம் நீ சொல் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீடு திரும்பியவுடன் அந்த பெண் நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார். தனது தந்தை கூறிய கருத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனவிலக்கு செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு துர்கும் கோத்திரத்தாரின் தலைவர் முராத் இப்னு அம்ரு என்பவரின் மகளை திருமணம் செய்தார்கள். 3. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட பின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா வந்தார்கள். அப்போதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மருமகளிடம் மகனை பற்றியும் குடும்ப நிலையை பற்றியும் விசாரித்தார்கள். அதற்கு அல்லாஹுவின் அருளால் நாங்கள் நலமுடன் இருக்கிறோம் என்று அவர் பதிலளித்தார். அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் தனது வீட்டு வாசலின் நிலையை தக்க வைத்துக் கொள்ளட்டும் என்று நான் கூறியதாக இஸ்மாயிலிடம் சொல் என்று சொல்லிவிட்டு பலஸ்தீனம் சென்றார்கள். 4. நான்காம் முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா வந்தபோது தனது மகனை சந்தித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ஜம் கிணற்றருகில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து தனது அம்பை கூர்மைப்படுத்தி கொண்டிருந்தார். தந்தையை பார்த்ததும் எழுந்து மரியாதை செய்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டார். இந்த பயணத்தில்தான் இருவரும் இணைந்து காபத்துல்லாவை கட்டி அல்லாஹுவின் கட்டளைக்கிணங்க மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள். சஹீஹுல் புகாரி. இரண்டாவது மனைவியின் மூலம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் வழங்கினான். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: 1. நாபித், 2. கைதார், 3. அத்பாயில், நான்கு மிபுஷாம், ஐந்து மிஷ்மாஃப், ஆறு தூமா, ஏழு மீஷா, எட்டு ஹுதத், ஒன்பது தீமா, பத்து யதூர், பதினொன்று நஃபீஸ், பனிரெண்டு சைதுமான். பிற்காலத்தில் இந்த பன்னிரண்டு பிள்ளைகள் வழியாகத்தான் பன்னிரண்டு கோத்திரங்கள் உருவாகின. இவர்கள் அனைவரும் பல காலங்கள் மக்காவில் வசித்தனர். யமன், சிரியா, மிஸ் ஆகிய நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தினர். சில காலங்கள் கழித்து இவர்களில் பலர் அரபிய தீபகற்பத்தின் மற்ற பகுதிகளிலும் அதன் வெளியிலும் குடியேறினர். நாளடைவில் நாபித் கைதார் குடும்பங்களைத் தவிர மற்றவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளே இல்லாமல் போய்விட்டது. ஹிஜாஸின் வடக்கு பகுதியில் நாபித் என்பவரின் பிள்ளைகள் நன்கு வளர்ச்சி பெற்று முன்னேறி பத்ரா என்ற ஊரை தலைநகராக கொண்டு வலுமிக்க ஒரு அரசாங்கத்தை நிறுவினர். இந்த நகரம் ஜோர்டானின் தெற்கே வரலாற்று புகழ் வாய்ந்த பழங்கால நகரமாகும். இவர்களின் அரசாட்சிக்கு பணிந்தே அங்கிருந்தவர்கள் வாழ்ந்தனர். இவர்களை அப்போது வாழ்ந்த எவராலும் எதிர்க்கவோ புறக்கணிக்கவோ முடியவில்லை. இறுதியாக ரோமர்கள் இவர்களின் அரசாங்கத்தை அழித்தனர். இந்த நாபித்தின் வம்சத்திற்கு நிபித்தி வம்சம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சிரியாவில் ஆட்சி செய்த கஸ்ஸான் வம்சத்து அரசர்களும் மதினாவில் வசித்த அவுஸ் கஸ்ரஜ் வம்சத்தினரும் இந்த நாபித் இப்னு இஸ்மாயிலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என வம்ச ஆய்வாளர்களின் ஒரு கூட்டத்தினர் கூறுகின்றார்கள். இந்த வம்சத்தைச் சேர்ந்த பலர் அந்த ஊர்களில் இன்றும் வசிக்கின்றனர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது நூலில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் யமன் நாட்டு தொடர்பு என்று ஒரு பாடத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த பாடத்தில் தலைப்புக்கு பொருத்தமான சில நபிமொழிகளை எழுதி தனது கருத்துக்கு வலிமை சேர்த்துள்ளார். ஹதீஸ்களை வல்லுநர் இப்னு ஹஜரும் தனது விரிவுரையில் கஸ்தான் வம்சத்தினர் நாபித் இப்னு இஸ்மாயிலின் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்ற கருத்தையே ஏற்றமானது என குறிப்பிட்டுள்ளார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் கைதாரின் குடும்பத்தினர் பல காலங்கள் மக்காவில் வாழ்ந்தனர். அவரது சந்ததியில் அத்னானும் அவர் மகன் மாதும் பேரும் புகழும் பெற்றவர்கள். இவர்களிலிருந்து அத்னானிய அரபியர்கள் தோன்றினர். இவர்களை அடுத்து பிற்காலத்தில் இவரது சந்ததியில் தோன்றியவர்கள் அத்னான் வரை தங்களது மூதாதைகளின் பெயர்களை சரியாக மனநமிட்டு பாதுகாத்துக் கொண்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்ச தலைமுறையில் இந்த அத்னான் என்பவர் 21வது தலைமுறை பாட்டனாராவார். சில அறிவிப்புகளில் வந்துள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் வம்ச தலைமுறைகளை குறிப்பிடும் போது அத்னான் பெயர் வந்தவுடன் நிறுத்திக்கொண்டு இதற்கு மேல் வம்ச தலைமுறையை கூறியவர்கள் பொய்யுரைத்து விட்டார்கள் என்று கூறுவார்கள். இந்த இடத்தில் மற்றொரு கருத்தும் குறிப்பிடத்தக்கது. அதாவது, சிலர் மேற்குறிப்பிட்ட நபிமொழி பலவீனமானது என்பதால் அத்னானுக்கு மேலும் தலைமுறை பெயர்களை கூறலாம் என்கின்றனர். எனினும் அத்னானுக்கு மேல் இந்த அறிஞர்கள் கூறும் தலைமுறையில் பல மாறுபட்ட பெயர்களை கூறுகின்றனர். அக்கருத்துக்களை ஒருங்கிணைக்க முடியாத அளவு அதில் வேறுபாடுகளும் உள்ளன. அத்னான் மற்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில் 40 தலைமுறைகள் உள்ளன என்று பிரபலமான வரலாற்று அறிஞர் இப்னு சாது ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். இந்த கால அறிஞர்களில் பெரும் ஆய்வாளராக விளங்கும் முஹம்மது சுலைமான் என்பவரும் இந்த கருத்தையே சரிகாண்கிறார். மேலும் இமாம் தபரி மற்றும் மஸ்ஊதி தங்களின் பல கருத்துகளில் இதனையும் ஒன்றாக கூறியுள்ளார்கள். மாதின் மகன் நஜார் என்பவர் மூலம் பல குடும்பங்கள் தோன்றினர். மாதுக்கு நஜார் என்ற ஒரு மகன் மட்டும்தான் இருந்தார் என்று சிலர் கூறியுள்ளனர். நஜாருக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் மூலம் பெரிய வம்சங்கள் தோன்றினர். 1 இயாத், 2 அன்மார், 3 ரபியா, 4 முலாஸ். இந்த கோத்திரங்களை பற்றியுள்ள விவரங்களின் வரைபடத்தை நமது நூலில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இப்ராஹிமுடைய பிள்ளைகளில் இஸ்மாயிலை தேர்வு செய்தான். இஸ்மாயிலுடைய பிள்ளைகளை கினானா குடும்பத்தை தேர்வு செய்தான். கினானா குடும்பத்தில் குரேஷியர்களை தேர்வு செய்தான். குரேஷியர்களில் ஹாஷிம் குடும்பத்தை தேர்வு செய்தான். சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், படைப்பினங்களில் மனிதன் ஜின் என்ற இரு பிரிவில் மிகச்சிறந்த பிரிவில் என்னை படைத்து அதில் முஸ்லிம் காஃபிர்கள் என்ற இரு பிரிவுகளில் சிறந்த பிரிவில் என்னை ஆக்கினான். பிறகு கோத்திரங்களை தேர்வு செய்து அதில் சிறந்த கோத்திரத்தில் என்னை படைத்தான். பிறகு குடும்பங்களை தேர்வு செய்து அதில் மிகச்சிறந்த குடும்பத்தில் என்னை ஆக்கினான். நான் அவர்களில் ஆன்மாவாலும் மிகச்சிறந்தவன், குடும்பத்தாலும் மிகச்சிறந்தவன். சஹீஹ் முஸ்லிம். மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளது, அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து அவற்றில் மிகச்சிறந்த பிரிவினரில் என்னை ஆக்கி வைத்தான். பிறகு அந்த பிரிவை ரெண்டாக ஆக்கி அவற்றில் மிகச்சிறந்த பிரிவில் என்னை ஆக்கினான். பிறகு அவர்களை கோத்திரங்களாக ஆக்கி அவற்றில் மிகச்சிறந்த கோத்திரத்தில் என்னை ஆக்கினான். பிறகு அவர்களை பல குடும்பங்களாக ஆக்கி அவற்றில் குடும்பத்தாலும் ஆன்மாவாலும் சிறந்தவர்களில் என்னை ஆக்கினான். ஜாமியு திருமிதி. அத்னான் சந்ததியினருடைய எண்ணிக்கை பல்கி பெருகிய போது அவர்கள் மழை வளம், பசுமை, செழிப்பு மிக்க இடங்களை தேடி அரபு நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்றனர். அப்து ஹைஸ், பக்ரி இப்னு வாயில் மற்றும் தமீம் ஆகிய சந்ததியினர் பஹ்ரைனிலும், ஹனீஃபா இப்னு அலி இப்னு பக் குடும்பத்தினர் யமாமா சென்று அங்குள்ள ஹுஜ்ர் பகுதியிலும் குடியேறினர். ஹுஜ்ர் என்பது யமாமாவின் ஒரு நகரமாகும். பக்ரி இப்னு வாயிலின் ஏனைய குடும்பங்கள் யமாமா, பஹ்ரைன், சைஃப் காலிமா, அதன் அருகாமையிலுள்ள கடற்பகுதி, ஈராக்கின் கிராமப்புறங்கள் ஆகிய இடங்களில் குடியேறினர். தகலீப் குடும்பத்தவர்கள் ஃபுராத் நதிக்கரையில் குடியேறினர். அவர்களில் ஒரு பிரிவினர் பக்ரு குடும்பத்தாருக்கு அருகில் வசித்தனர். பனு தமீம் குடும்பத்தவர்கள் பசராவிலும் அதன் கிராம பகுதிகளிலும் வசித்தனர். சுலைம் குடும்பத்தினர் மதினாவிற்கு அருகாமையில் வசித்தனர். அவர்கள் வாதில் குராவிலிருந்து கைபர் வரை மதினாவின் கிழக்கு பகுதி, அதன் இரு மலைப்பகுதிகள் மற்றும் ஹர்ரா வரை வசித்தனர். அசது குடும்பத்தினர் தீமாக் நகரத்தின் கிழக்கு பகுதியிலும் கூஃபா நகரத்தின் மேற்கு பகுதியிலும் வசித்தனர். அவர்களுக்கும் தீமாகுவுக்கும் இடையே தையி கோத்திரத்தைச் சேர்ந்த பஹ்தூர் குடும்பத்தவர்களின் குடியிருப்புகள் அமைந்திருந்தன. அந்த ஊருக்கும் கூஃபாவுக்கும் இடையில் 5 நாட்களுக்கு உரிய நடை தூரம் இருந்தது. திபியான் குடும்பத்தவர்கள் தீமா முதல் ஹவுரான் நகரம் வரையிலும், கினானாவின் சந்ததியினர் திஹாமா பகுதியிலும் வசித்தனர். மக்காவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குறைசி குடும்பத்தவர்கள் வசித்தனர். அவர்கள் ஒற்றுமையின்றி பலவாறாக பிரிந்து வாழ்ந்தனர். குசையி இப்னு கிலாப் அவர்களை ஒருங்கிணைத்து குறைசியருக்கென தனிப்பெரும் சிறப்புகளையும் உயர்வுகளையும் பெற்றுத் தந்தார். அடுத்த தலைப்பு, அரபு நாட்டில் ஆட்சி அதிகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஏகத்துவ அழைப்பை தொடங்கிய காலகட்டத்தில் அரபிய தீபகற்பத்தில் ஆட்சி செய்தவர்கள் 2 வகையினராக இருந்தார்கள். 1, முடிசூட்டப்பட்டவர்கள். 2, குடும்பம் மற்றும் கோத்திரங்களின் தலைவர்கள். இவர்களில் முதலாமவர்களான முடிசூட்டப்பட்டவர்கள், இவர்களில் பலர் தனித்து இயங்கும் சுதந்திரம் பெறவில்லை. மாறாக ஒரு பேரரசுக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருந்தனர். அடுத்து குடும்பம் மற்றும் கோத்திரங்களின் தலைவர்கள். முடிசூட்டப்பட்ட அரசர்களுக்குரிய தனித்தன்மையும் உரிமையும் இவர்களுக்கும் இருந்தன. இவர்களில் பெரும்பாலோர் முழு சுதந்திரத்துடன் செயல்பட்டனர். மற்றும் சிலர் ஏதாவது ஒரு அரசரின் பிரதிநிதியாக செயல்பட்டனர். முடியரசர்களின் விவரம் பின்வருமாறு. யமன் நாட்டு அரசர்கள், ஷாம் நாட்டு அரசர்கள், இவர்களை கஸ்ஸானின் குடும்பத்தவர்கள் என வரலாற்றில் கூறப்படுகிறது. ஹீரா நாட்டு அரசர்கள், இவர்களை தவிர வேறு சில அரசர்களும் இருந்தனர். அவர்களுக்கு முறையாக முடிசூட்டப்படவில்லை. இந்த அரசர்கள் மற்றும் தலைவர்கள் பற்றி சுருக்கமாக காண்போம். 1, யமன் நாடு. அல் அரபுல் ஆரிபா எனும் அரபியர்கள் சபா கூட்டத்தினர் என யமனில் புகழ் பெற்றிருந்த மிக பழமையானவர்கள். அவர்கள் கிமு 25ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்ததாக அவுர் எனும் நகரில் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் சான்றுகள் கிடைத்துள்ளன. கிமு 11ஆம் நூற்றாண்டில் அவர்களது ஆட்சியும் ஆதிக்கமும் செழிப்படைய ஆரம்பித்தது. அவர்களது காலத்தை பின்வருமாறு பிரிக்கலாம். 1. கிமு 1300 கிமு 620 வரை. 2. கிமு 620 கிமு 115 வரை. 3. கிமு 115 கிபி 300 வரை. 4. கிபி 300 இஸ்லாம் நுழையும் வரை. இவற்றில் முதலாவது கிமு 1300 கிமு 620 வரை. இந்த காலகட்டத்தில் அவர்களது நாடு மயினியா என அழைக்கப்பட்டது. நஜ்ரானுக்கும் ஹலர மௌத்துக்கும் இடையே உள்ள ஜவுஃப் எனும் பகுதியில் அவர்களது ஆட்சி தோன்றி வளர்ச்சி பெற்று ஹிஜாஸின் வடப்பகுதியான மஹான் மற்றும் உலா வரை பரவியிருந்தது. மயினிய அரசாங்கத்தின் ஆதிக்கம் அரபிய நாடுகளின் எல்லைகளுக்கு வெளியேயும் விரிவடைந்திருந்ததாக கூறப்படுகிறது. வணிகமே அவர்களது முக்கிய வாழ்வாதாரமாக திகழ்ந்தது. அவர்கள்தான் மஹ்ரப் மகரில் யமனுடைய வரலாற்றில் புகழ்பெற்ற மிகப்பெரும் அணைக்கட்டை கட்டினார்கள். அதனால் அவர்களது நிலங்கள் செழிப்படைந்தன. ஆயினும் அவர்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தாமல் பாவங்கள் புரிந்தனர். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்கள் அல்லாஹுவை நினைப்பதையே மறந்து தாங்களாகவே பாவம் செய்து அழிந்து போகும் மக்களாகிவிட்டார்கள். அல் குர்ஆன் 25:18. இந்த காலகட்டத்தில் அவர்களது அரசர்கள் மஹ்ரிப் சபாஹ் எனும் புனைப்பெயரால் அழைக்கப்பட்டனர். அவர்களது தலைநகரம் சிர்வாஹ் ஆகும். மஹ்ரிப் எனும் நகரிலிருந்து வடமேற்கில் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் சன்ஹாவுக்கு கிழக்கே 142 கிலோமீட்டர் தொலைவிலும் அந்த நகரத்தின் சிதலங்கள் காண கிடைக்கின்றன. அந்த நகரம் இன்று குரைபா எனும் பெயரில் அறியப்படுகிறது. இந்த அரசர்களின் எண்ணிக்கை 22-26 வரை இருந்தது. அடுத்து கிமு 620 கிமு 115 வரை உள்ள காலகட்டம். யமன் நாட்டு அரசாட்சி இந்த காலகட்டத்தில் சபா என அழைக்கப்பட்டது. இந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் மஹ்ரிப் என்ற தங்களது புனைப்பெயரை தவிர்த்து விட்டார்கள். அதன் ஆட்சியாளர்களை சபா மன்னர்கள் என அழைக்கப்பட்டது. சிர்வாஹ் என்ற நகருக்கு பதிலாக மஹ்ரப் என்ற நகரை தங்களது தலைநகராக்கி கொண்டனர். மஹ்ரப் நகரத்தின் சிதைந்த கட்டடங்கள் சன்ஹா நகரின் கிழக்கே 192 கிலோமீட்டர் தொலைவில் இன்றும் காணப்படுகின்றன. அடுத்து கிமு 115 கிபி 300 வரை உள்ள காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அந்த நாடு முதலாம் ஹிமியரியா அரசு என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. ஏனெனில் ஹிமியர் குலத்தவர் சபாவை வெற்றி கொண்டு தங்களது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். முன்பு அந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் சபா அரசர்கள் மற்றும் தூரைதான் அரசர்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த மன்னர்கள் மஹ்ரபுக்கு பதிலாக ரைதான் என்பதை தங்களது தலைநகராக அமைத்துக் கொண்டனர். ரைதான் நகருக்கு லிஃபார் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அந்த நகரின் சிதைவுக்குள் எர்யம்க்கு சமீபமாக மதூர் என்னும் மலையின் அருகாமையில் காணப்படுகின்றன. இந்த காலத்தில்தான் சபா அரசுக்கு அழிவும் வீழ்ச்சியும் ஆரம்பமாயின. அவர்களின் வணிகங்களும் நசிந்தன. அதற்குரிய காரணங்களாவன: 1. நிப்தி இனத்தவர் ஹிஜாஸின் வடப்பகுதியில் தங்களது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினார்கள். 2. ரோமர்கள் மிஸ்ரு, ஷாம் மற்றும் ஹிஜாஸின் வடப்பகுதியை ஒட்டியுள்ள நகரங்களில் தங்களது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி யமன் நாட்டு அரசர்களின் வியாபாரத்திற்கான கடல் மார்க்கத்தையும் அடைத்துவிட்டனர். 3. அவர்களது கோத்திரங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் தோன்றின. ஆக இந்த 3 காரணங்களால் அவர்கள் ஆட்சி வீழ்ச்சி கண்டது. மேலும் கஹ்தான் வம்சத்தவர்கள் யமன் நாட்டை துறந்து தூரமான நாடுகளில் குடிபெயர்ந்தனர். அடுத்து இறுதி காலகட்டம் கிபி 300 இஸ்லாம் நுழையும் வரை. இந்த காலகட்டத்தில் அந்த நாடு 2ஆம் ஹிமியரியா அரசு என அழைக்கப்பட்டது. அப்போது ஆட்சி செய்தவர்கள் சபஸ் தூரைதான் ஹலரத் மவுத் யம்னுத் அரசர்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த காலத்தில் உள்நாட்டு குழப்பங்கள், குடும்ப சண்டைகள், புரட்சிகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்தன. அதன் காரணமாக அவர்களது அரசாட்சி முடிவுக்கு வந்தது. இந்த காலத்தில் ரோமர்கள் அத்ம் நகரை கைப்பற்றினார்கள். ஹம்தான் மற்றும் ஹிமியர் குலத்தவரிடையே இருந்த போட்டியை பயன்படுத்தி கொண்டு ரோமர்களின் உதவியுடன் ஹபஷியர்கள் முதன் முதலாக கிபி 340 யமன் நாட்டை கைப்பற்றினார்கள். இவர்களின் ஆட்சி கிபி 378 வரை நீடித்தது. அதற்கு பின் அந்த நாடு ஹபஷியர்களின் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரமடைந்து கிபி 450 அல்லது 451 மாபெரும் வெள்ளப்பிரயம் ஏற்பட்டு அவரது நகரங்கள் பெருத்த சேதமடைந்ததால் நகரங்களை துறந்து பல இடங்களுக்கு சென்று குடியேறினர். இந்த வெள்ள பிரளயத்தை சைலுல் அரீம் என மேன்மைமிகு குர்ஆன் கூறுகிறது. கிபி 523 ஆண்டில் யமன் நாட்டை ஆட்சி செய்த தூ நுவாஸ் என்ற யூத கொடுங்கோலன் நஜ்ரான் வாழ் கிறிஸ்தவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை தொடுத்தான். அவர்களை பலவந்தமாக கிறிஸ்துவ மதத்திலிருந்து மாற்றிட முனைந்தான். அவர்கள் மறுத்ததன் காரணமாக பெரும் அகழ்களை தோண்டி நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதனுள் அவர்களை வீசி எறிந்தான். இது குறித்து அல்லாஹ் தனது அருமறையாம் திருமறையில் பின்வருமாறு குறிப்பிடுகிறான். விறகுகள் போட்டு எரிக்கும் நெருப்பு அகழ் தோண்டியவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல் குர்ஆன் 85 அத்தியாயம் வசனங்கள் 4-7 வரை. இந்த சம்பவத்தால் கிறிஸ்தவர்கள் மிகவும் கொதிப்படைந்து பழிவாங்க துடித்தனர். எனவே ரோமானிய அரசர்களின் தலைமைக்கு கீழ் ஒன்றிணைந்து யமன் நாட்டின் மீது போர் புரிய ஆயத்தமாயினர். ரோம் மன்னர்கள் ஹபசியர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கென கப்பல் மற்றும் படகுகளை தயார் செய்து கொடுத்தார்கள். அதன் காரணமாக அரியாத் என்பவன் தலைமையில் ஹபஷாவிலிருந்து 70,000 வீரர்கள் யமன் வந்திறங்கி கிபி 525 ஆண்டு அதனை 2வது முறையாக கைப்பற்றினர். அரியாத் கிபி 549 வரை ஹபஷா மன்னரின் கவர்னராக இருந்தான். அரியாத்தின் தளபதிகளில் ஒருவனான அப்ரஹா இப்னு சப்பாஹ் அல் அஸ்ரம் என்பவன் அரியாத்தை வஞ்சகமாக கொலை செய்துவிட்டு ஹபஷா மன்னரின் ஒப்புதலுடன் தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டான். இந்த அப்ரஹா தான் இறை இல்லமான காபாவை இடிக்க படையை திரட்டியவன். அவனும் அவனது யானை படையினரும் அஸ்ஹாபுல் ஃபீல் என அறியப்படுகின்றனர். அந்த நிகழ்ச்சிக்கு பின் சன்ஆ திரும்பிய அவனை அல்லாஹ் அழித்து ஒழித்தான். அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் யக்சூம் என்பவனும் அதற்கு பிறகு 2வது மகன் மஸ்ரூக் என்பவனும் யமனை ஆட்சி செய்தனர். இந்த இருவரும் தங்களது தந்தையை விட குடிமக்களை கொடுமை செய்யும் மிக கொடிய கொடுங்கோளர்களாக இருந்தனர். யானை சம்பவத்திற்கு பின், அதாவது யானை படையினர் அழிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பின், கிபி 575 யமனியர் மாதி கரீப சைஃப் இப்னு தூ எஜீன் அல் ஹிம்யரின் தலைமையின் கீழ் பாரசீகர்களின் உதவியுடன் யமனை ஆக்கிரமித்திருந்த ஹபஷியர்களை எதிர்த்து போரிட்டு அவர்கள் யமனிலிருந்து வெளியேற்றி அதை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அவரை தங்களது அரசராகவும் ஏற்றுக்கொண்டனர். மாதி கரீப தனக்கு ஊழியம் செய்யவும் பயணங்களில் துணையாக இருப்பதற்காகவும் ஒரு ஹபசி படையை தன்னுடன் வைத்திருந்தார். அவரை அவர்கள் திடீரென தாக்கி வஞ்சகமாக கொன்றுவிட்டனர். அவரது மரணத்துடன் தூயஜின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு பாரசீக மன்னர்களின் அதிகாரத்தின் கீழ் யமன் நாடு வந்தது. பாரசீக மன்னர்கள் ஒருவர் பின் ஒருவராக தொடர்ந்து ஆட்சி செய்தனர். அவர்களில் முதலாம் அவர் வஹ்ருஜ், பிறகு மிர்ஜ்பான் இப்னு வஹ்ருஜ், பிறகு அவரது மகன் தீஞ்சான், பிறகு குஸ்ரு இப்னு தீஞ்சான், பிறகு பாதான். இவரே பாரசீக மன்னர்களில் இறுதியானவர். இவர் கிபி 628 இஸ்லாமை ஏற்றார். இத்துடன் யமன் மீதான பாரசீகர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அடுத்த நாடு ஹீரா நாடு. ஈராக்கையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் கூரு சுல் கபீர் என்பவரின் தலைமையின் கீழ் கிமு 557 கிமு 529 வரை பாரசீகர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களை எவராலும் வீழ்த்த முடியவில்லை. இறுதியாக பாரசீகர்களின் அரசரான தாரா என்பவரை இஸ்கந்தருல் மக்தூனி என்பவர் கிமு 326 தோற்கடித்தார். மேலும் பாரசீகர்களின் ஆதிக்கத்தையும் வலிமையையும் முறியடித்து அவர்களது நகரங்களை சின்னா பின்னமாக்கினார். பிறகு தவாயிஃப் என்ற பெயருடைய அரசர்கள் அந்த நாட்டை பல பகுதிகளாக பிரித்து கிபி 230 வரை ஆட்சி செய்தனர். இவர்களது ஆட்சி காலத்தில் கஹதான் கோத்திரத்தினர் ஈராக்கின் சில கிராம பகுதிகளை கைப்பற்றினர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு போட்டியாக அத்னான் கோத்திரத்தாரும் ஃபுராத் நதிக்கரையின் சில பகுதிகளில் குடியேறினர். இவ்வாறு குடிபெயர்ந்தவர்களில் முதலாவது அரசராக இருந்தவர் கஹதான் வம்சத்தைச் சேர்ந்த மாலிக் இப்னு ஃபஹம் அத்-தனூக்கி என்பவராவார். அன்பார் அல்லது அதற்கு அருகிலுள்ள பகுதி அவரது ஆட்சியின் தலைமையகமாக திகழ்ந்தது. அவருக்கு பிறகு அவரது சகோதரர் அம்ரு இப்னு ஃபஹம் ஆட்சி செய்தார். சிலர் அப்ரஷ் வல்வாஹ் என்று அழைக்கப்பட்ட ஜுதைமா இப்னு ஃபஹம் என்ற அவரது சகோதரர் ஆட்சி செய்தார் என கூறுகின்றனர். கிபி 226 சாசானியா அரசை உருவாக்கிய அர்துஷீர் இப்னு பாபக் என்ற மன்னரின் காலத்தில் இரண்டாவது முறையாக பாரசீகர்கள் ஈராக் நாட்டை கைப்பற்றினர். அம்மன்னர் பாரசீகர்களை ஒன்றிணைத்து நாட்டின் எல்லைப்புறங்களில் வாழ்ந்து வந்த அரபியர்களை அடக்கி அவர்கள் மீது தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். ஹீரா நாட்டவர்களும் அன்பார் நகரத்தைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் குதாஆ கோத்திரத்தினர் தங்களது ஊர்களை துறந்து ஷாம் நாட்டுக்கு குடிபெயர்ந்தனர். அர்தஷீருடைய காலத்தில் ஹீரா மற்றும் ஈராக்கில் வாழ்ந்த கிராமத்தவர்கள் மற்றும் அரபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த ரபியா முதர் ஆகியோர் மீது ஜுதைமத்துல் வக்பாஹ் என்பவர் ஆதிக்கம் செலுத்தினார். அதாவது அரபியர்கள் மீது நேரடியாக ஆட்சி செய்வதும் அவர்களின் தாக்குதல்களிலிருந்து தனது நாட்டை காப்பதும் அர்தஷீருக்கு மிகுந்த சிரமமாக தோன்றியது. ஆகவே அரபியர்களிலேயே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை அரசராக்கினால் அவர் தனக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் அமைவார் என எண்ணினார். மேலும் தன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ரோமர்களை எதிர்கொள்ள அந்த அரபிகளின் உதவியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் திட்டமிட்டார். அது மட்டுமின்றி ரோமர்களுக்கு உதவி செய்து வரும் ஷாம் நாட்டு அரபியர்களை ஈராக்கின் அரபியர்களை கொண்டு தடுக்க நாடினார். ஆகவேதான் அரபியராகிய ஜுதைமாவை மேற்கூறிய பகுதிகளுக்கு அர்தஷீர் அரசனாக்கினார். தனது ஆட்சியை எதிர்க்கும் அரபிய பழங்குடி மக்களை அடக்கி வைக்க ஜுதைமாவுக்கு பாரசீக இராணுவப்படை ஒன்றையும் அவர் வழங்கினார். ஜுதைமா கிபி 268 மரணமடைந்தார். ஜுதைமா மரணமான பின்பு, அதாவது மன்னர் கிஸ்ரா சாபூர் இப்னு அர்தஷீருடைய ஆட்சி காலத்தில் அம்ரு இப்னு அதி இப்னு நஸ்ர் அல் லக்மி கிபி 268-288 வரை ஹீராவையும் அன்பாரையும் ஆட்சி செய்தார். லக்ம் கோத்திர அரசர்களிலும் ஹீராவை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர்களிலும் இவரே முதன்மையானவர். இவரை அடுத்து லக் கோத்திர அரசர்கள் பலர் தொடர்ந்து ஹீராவை ஆண்டு வந்தனர். இறுதியாக கிபி 448-531 வரை குபாத் இப்னு ஃபைரோஸ் பாரசீக மன்னரானார். இவரது ஆட்சியின் போது மஜ்தக் என்பவன் தோன்றி முறையற்ற பாலியல் உறவின் பக்க மக்களை அழைத்தான். மன்னர் குபாத் மற்றும் அவனது குடிமக்களில் அதிகமானவர்கள் அவனை பின்பற்றினர். பிறகு குபாத் ஹீராவின் மன்னரான முந்தீர் இப்னு மாவுஸ் சமாவை இழிவான இந்த வழிமுறையை ஏற்குமாறு அழைத்தான். அவர் அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டார். அதனால் அவரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மஜிதத்தின் வழியை பின்பற்றிய ஹாரிஸ் இப்னு அம்ரு இப்னு ஹஜர் அல் கிந்தி என்பவனை அரசனாக்கினார். குபாதுக்கு பிறகு அனுல் ஷேர்வான் என்பவர் மன்னரானார். இவர் இந்த தவறான வழியை முற்றிலும் வெறுத்தார். மஜ்தக் மற்றும் அவனது வழியை பின்பற்றியவர்களை கொலை செய்தார். ஹாரிஸ் இப்னு அம்ரை நீக்கிவிட்டு மீண்டும் முந்திரை ஹீராவின் அரசராக்கினார். ஹாரிஸ் இப்னு அம்ரை கைது செய்ய முயன்ற போது அவன் கல்பு கோத்திரத்தாரிடம் சென்று அடைக்கலமாகி மரணம் வரை அங்கேயே தங்கி